Abhyasa yoga yuktena chetasa nanyagamina paramang purusham divyang yati paratan uchintayan. This verse captures the whole essence of Bhagavad Gita. Or rather, in this verse, Lord Krishna has given the essence of Bhagavad Gita. Which is, it's very similar to the famous verse which Lord Krishna states twice in Gita. With a slight difference in each time. Manmana bhavamad bhakto madhyaji mang namaskaru mame vaishyasi yuktvairam atmanam matparayanaha. To give the translation. Now, in this verse, Lord Krishna states, he's emphasizing remembering himself, Krishna. And he is referring to himself indirectly. He says, one who meditates upon the Supreme Personality of Godhead. Sometimes people ask, why does Krishna say that? There are several verses in Bhagavad Gita like this. For instance, Ishvara Sarva Bhutanam Vriddeshe Arjuna Tishtati Brahmayan Sarva Bhutana Yantrani Yantarudhani Maya.
So
it might appear that Krishna is he's referring to Ishvara or someone else. Although else in many places in Bhagavad Gita, Lord Krishna clearly establishes that he himself is Ishvara. Well, elsewhere in the Gita, Lord Krishna establishes that he himself is that antaryami. He is the Ishvara who dwells in everyone's heart. Sarvasya chaham hriddi sannivishtaha. I am dwelling in everyone's heart, Lord Krishna says.
Krishna says,
so why does he sometimes refer in the third person and sometimes in the first person? I don't know if it's said like that in Tamil. The reason that I can understand is that when he's referring in the third person, he's establishing the principle. Just like if the teacher walks into the classroom and no one stands up, the teacher may say that when the teacher walks into the classroom, the pupil should stand up. The teacher is not saying when I walk into the classroom you should stand up, but he's establishing the principle that it should be done.
And the ஆசிரியர் நான் உள்ள வரும்போது நீங்க எழுந்து நிக்கணும்னு சொல்லாம அவர் கொள்கைய அதாவது ஆசிரியர் உள்ள வரும்போது எல்லாரும் எழுந்து நிக்கணும் அப்படிங்கிற கொள்கையை நினைவு நிறுத்துறாரு.
And then having done that, on another day he may walk into the class and people don't stand up and he may say, why don't you stand up when I walk into the room? Once the principle is established, then the person who embodies that principle, maybe the behavior that is appropriate with the person who embodies that principle may be described. So Krishna is the Supreme Personality of Godhead. And by always thinking of Him, one can go to Him. And that is the perfection of life. Unfortunately, people don't understand this. So Lord Krishna has very kindly come into this material world. He's already in the material world. He's in every atom. And in one sense, everything, the material world is non-different from Him also. But He comes in His, or He manifests His original divine form. And speaks this transcendental knowledge of Bhagavad Gita. To give us knowledge of what is our actual duty and what is actually for our benefit, which is to remember Krishna with love. There are many demons who also remembered Krishna, but in an inimical spirit. So to remember Krishna in any way is beneficial for the jiva. But to remember Him with love is natural, that is the dharma of the jiva. And not to remember Him is unnatural for the jiva. And to remember Him with enmity is also unnatural for the jiva. So this is a basic principle which actually it's not very difficult to understand. One doesn't have to be a PhD or MSc to understand this principle. In fact, no amount of material intelligence can help us to understand Krishna. On the other hand, we find many children who are hardly educated who are very enthusiastic in bhakti by chanting Hare Krishna. Sometimes we find that young children can explain this philosophy of Krishna consciousness very nicely. Whereas some highly educated people who are certainly apparently more intelligent than the child who can explain Krishna conscious philosophy, such intelligent and educated people cannot understand it at all.
அவங்க இந்த குழந்தைகளை காட்டிலும் ரொம்ப நிறைய விஷயங்களை தெரிஞ்சிருக்கலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனா அவங்களால கிருஷ்ண பக்தி புரிஞ்சு கொள்ளாம முடியாம இருக்கிறத நம்ம பல நேரங்கள்ல பார்க்கிறோம். இந்த குழந்தைகளும் கிருஷ்ண பக்தி தெளிவா புரிஞ்சு வச்சிருக்காங்க.
So by speaking Bhagavad Gita, Lord Krishna is addressing the intelligence of the conditioned soul.
பகவத் கீதை பேசுறது மூலமா கிருஷ்ண கட்டுண்ட ஆத்மாவுடைய புத்திய புத்தி கிட்ட பேசுற.
But it requires purified intelligence to understand Bhagavad Gita.
ஆனா பகவத் கீதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதற்கு தூய்மைப்படுத்தப்பட்ட புத்தி அவசியம்.
Recently I glanced through the edition of Bhagavad Gita given in English by Dr. Radha Krishnan.
சமீபத்துல டாக்டர் ராதா கிருஷ்ணனால கொடுக்கப்பட்ட பகவத்கீதை விளக்கத்தை நான் ஒரு புரட்டு புரட்டி பார்த்தேன்.
Who is one of the most famous people in the modern age from Tamil Nadu.
அவர் தமிழ்நாட்டிலிருந்து வந்த நவீன காலத்தைச் சேர்ந்த பிரபலமான நபர்கள் ஒருத்தர்.
And among philosophers around the world, his name is well known.
தத்துவவாதிகள் மத்தியில உலக அளவில் அவருடைய பெயரும் பிரபலமானது.
He was actually famous more as a philosopher than as the president of India.
அவர் தத்துவஞானி தத்துவவாதி அப்படிங்கிற விஷயத்துல ரொம்ப பிரபலமானவர். இந்தியாவினுடைய
just like the present president of India, he is more famous for being a scientist, but now he became famous as the president of India. But his real specialty is science.
தற்போதைய இந்திய ஜனாதிபதி அவர் விஞ்ஞானி அப்படிங்கிற விதத்துலதான் ரொம்ப பிரபலமா இருக்கார். ஜனாதிபதி அப்படிங்கிற விதத்தை.
So Dr. Radha Krishnan's commentary on Bhagavad Gita demonstrates his wide knowledge of philosophies both Western and Eastern.
ராதாகிருஷ்ணனுடைய பகவத்கீதையினுடைய விளக்கமானது அவருடைய கிழக்கத்திய மற்றும் மேற்கத்திய தத்துவங்கள் மேல அவருக்கு இருக்கக்கூடிய ஆழமான அறிவை வெளிக்காமிக்கிறது.
There is no doubt he is very highly learned and capable in understanding and presenting philosophical ideas.
அவர் மிகவும் புத்திசாலியானவர். அதே சமயத்துல தத்துவ விஷயங்களை ரொம்ப தெளிவா அழகா விளக்க புரிஞ்சிட்டு அதை விளக்கக்கூடிய அளவு தகுதி வாய்ந்தவர் அப்படிங்கறது எந்த சந்தேகமும் கிடையாது.
However, he made a major blunder which in his philosophical presentation which rendered the whole thing worse than useless.
ஆனா அதே சமயத்துல அவர் ஒரு மிக முக்கியமான ஒரு தவறு பண்ண காரணத்தினால எல்லா விஷயங்களையும் உபயோகமற்றது அப்படின்னு சொல்றதை காட்டிலும் மோசமானதா ஆக்கிட்டார்.
He wasn't able to understand what Krishna was saying.
கிருஷ்ணர் என்ன சொல்லிருந்தார் அப்படிங்கறத அவரால் புரிஞ்சுக்க முடியல.
Because he did not approach Bhagavad Gita in the mode of bhakti with which it is to be received.
ஏன் அப்படின்னா பக்தி அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொண்டு அவர் இந்த பகவத்கீதை அணுகல. பக்திங்கிற எண்ணத்தோட தான் அந்த பகவத்கீதை அணுகப்பட வேண்டும்.
And thus he concluded that it is not the person Krishna to whom one surrender but to the unborn within Krishna.
அதனால அவர் என்ன முடிவுக்கு வந்தார் அப்படின்னா நம்ம கிருஷ்ணர் அப்படிங்கிற ஒரு நபர்கிட்ட சரணடைய கூடாது, கிருஷ்ணருக்குள்ளாக இருக்கக்கூடிய பெறப்பட்ட ஒன்றுகிட்ட நம்ம சரணடையணும்னு சொன்னார்.
Which is never mentioned by Krishna in Bhagavad Gita nor anywhere else in Shastra.
அவர் கூறிய அந்த கருத்தானது பகவத்கீதையில எங்கேயுமே குறிப்பிடப்படவில்லை, சாஸ்திரங்கள்ல வேற இடத்துலயும் எங்கேயும் அது மாதிரி குறிப்பிடப்படவில்லை.
And is an imagination of those philosophers who are, according to the words of Bhagavad Gita, envious of Krishna.
பகவத்கீதையின் வார்த்தையின் பிரகாரம் அத்தகைய தத்துவவாதிகள் கிருஷ்ணன் மேல பொறாமையுடையவர்கள் என்று அழைக்கப்படுறார்கள்.
So although Srila Prabhupada, he knew Dr. Radha Krishnan personally actually.
Srila Prabhupada irukku டாக்டர் ராதாகிருஷ்ணனை தனிப்பட்ட முறையில தெரியும்.
And he respected him as a philosopher and a gentleman.
அவர் அவரை ஒரு சிறந்த நபராகவும் பண்புமிக்க நபராகவும் தத்துவவாதியாகவும் மரியாதை கொடுத்தார்.
But he wrote many articles very strongly attacking Dr. Radha Krishnan's misinterpretation of Bhagavad Gita.
ஆனா அதே சமயத்துல அவர் டாக்டர் ராதாகிருஷ்ணனுடைய பகவத்கீதைய அவர் திரித்து கூறியதை தாக்கி பல்வேறு கட்டுரைகளை அவர் எழுதினார்.
Prabhupada in the introduction to his doing so stated that it's better to have a learned enemy than a foolish friend. Is that a Tamil saying also? No? You don't know that one, no? There are so many Tamil sayings. So anyway, the point is that it is Bhagavad Gita is meant to appeal to our intelligence, but it is not only by intelligence that we can understand Bhagavad Gita. Our intelligence is highly influenced by our whole attitude to life. That's why the same object is assessed by different people. They use their intelligence to assess it in different ways. A Chanakya Pandit gives the example that the body of a beautiful woman is desired by, when seen by lusty men, is desired by them. When seen by other beautiful women, is envied by them. I don't know if he said that, but I'm throwing that in. To a self-realized person, it is of no more interest than a piece of stone. And a dog sees it as a piece of flesh. So, it's the same object, but according to our attitude or goal of life, we see it differently. Similarly, different people may go to a forest and start thinking in different ways. A poet may want to compose some poetry to describe the beauty. A botanist might consider making studies of the flora and fauna, or a biologist might think of studying the flora and fauna there. A businessman might think of purchasing, clearing the land, selling the wood, and making a housing project and making lots of money. A lusty man might think of bringing his girlfriend there to enjoy. And a devotee likes things, let me chant Hare Krishna, then all the animals and plants will be benefited. So, our intelligence is not enough to understand Bhagavad Gita. That needs to be guided, actually. In the beginning of Bhagavad Gita, as it is, Prabhupada writes that how he just, in the introduction, he writes what our attitude should be in approaching Bhagavad Gita. Because if we approach Bhagavad Gita as just someone else's idea, which I can accept or reject as I like, we cannot get the actual benefit of Bhagavad Gita.
பகவத் கீதைய யாரோ ஒருத்தர் கூடிய கருத்து அப்படிங்கிற விஷயத்துல நான் இதை ஏத்துக்கலாம் இதை நிராகரிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தோட நம்ம அனுமணம் அப்படின்னா பகவத் கீதை வந்து நமக்கு எந்த ஒரு பலனும் கிட்டாது.
And even though Prabhupada has explained it so clearly and nicely, we'll think, well, that's just Prabhupada's opinion.
Prabhupada இந்த விஷயங்களை செல்ல தெளிவாகவும் எந்த ஒரு சந்தேகத்துக்கும் இடமில்லாம இதை தெளிவா விளக்கி இருந்தா கூட நம்ம இதை இது பிரபுபாதருடைய கருத்து அப்படின்னு சொல்லி.
That's why many times our acharyas in their writings or in their preaching, they don't say directly, you must chant Hare Krishna. They'll say, well, why not try Hare Krishna? There's no harm, you don't lose anything.
அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த ஹரிகிருஷ்ண மகாமந்திரத்தை ஏன் நீங்க முயற்சி பண்ணக்கூடாது, இதனால எந்த இழப்பும் கிடையாது, எந்த ஒரு நஷ்டமும் உங்களுக்கு கிடையாதுன்னு.
You'll be happy.
நீங்க சந்தோஷமா இருப்பீங்க.
They're not they're speaking to people who don't really have great faith.
அவங்க சிறந்த நம்பிக்கை இல்லாதவங்க பேசிட்டு இருக்காங்க.
But they're trying to somehow or other engage them in the process, in the beginnings of bhakti yoga.
அவங்க பக்தி யோகத்தின் ஆரம்பத்துல அவங்களை நிலைநிறுத்துறதுக்காக ஏதோ ஒரு வழியில அவங்களை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்றாங்க.
A lot of the preaching we do, it appeals more to people's senses than their intelligence.
நம்ம பண்ணக்கூடிய பிரச்சாரங்கள்ல பெரும்பாலான பிரச்சாரங்கள் மக்களுடைய புலன்களுக்கு தான் சேர்ந்த ஒழிய அவங்களுடைய
People in the present age are very much on the sensual platform more than the intelligent platform.
மக்கள் நவீனமான இருக்கக்கூடியவங்க பெரும்பாலும் அவங்க புலன்களின் தளத்தில் தான் செயல்படுறாங்க ஒழிய புத்தியின் தளத்தில் செயல்படுறது கிடையாது.
Previously in Indian culture, people would recognize if there was a sadhu and one who was learned and able to guide one according to guide others according to shastra.
முற்காலத்துல இந்தியாவில் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சாதுவர் அதாவது சாஸ்திரங்கள் எல்லாம் படிச்சு மற்றவங்க எல்லாரையும் வழிநாடு செல்லக்கூடிய புத்திசாலி ஆன ஒருத்தரை மக்கள் மதிப்பு செலுத்துவாங்க, மரியாதை கொடுப்பாங்க.
Nowadays, unless a sadhu does some magic tricks or tells some interesting stories or builds a big temple, people take no notice.
ஆனா நவீன காலத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு சாது ஒரு அருமையான கதையோ இல்ல ஒரு பெரிய கோயிலோ கட்டினா அப்படி அப்பதான் ஒரு சாதுவை மக்கள் குறிப்பிடுறாங்க, இல்லன்னா அவங்க அந்த சாதுவை கண்டுக்கிறது கிடையாது.
Prabhupada deliberately wanted to build big temples of ISKCON in India.
Prabhupada ரொம்ப குறிப்பா இந்தியாவில பெரிய பெரிய கோயில்களை ISKCON கட்டணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டார்.
What is the need for building big temples?
பெரிய கோயில கட்டணுடைய காரணம் என்ன?
Why not just go and speak Bhagavad Gita as it is door to door?
ஏன் பகவத் கீதை உண்மை விட நம்ம வீடு வீடா போய் நம்ம பேசக்கூடாது?
Because no one will take it seriously.
ஏன் அப்படின்னா யாருமே அத முன்பாக எடுக்க மாட்டாங்க.
Of course, the great acharyas in the past, especially in South India, they built great wonderful temples.
அதே சமயத்துல நீங்க பாத்தீங்கன்னா தென்னிந்தியாவில பிரசித்த முந்தைய ஆச்சாரியர்கள் பெரிய பெரிய அற்புதமான கோயில்களை
கட்டினாங்க. அது
பகவானுக்கு புகழ், அவருடைய புகழ்ச்சிக்காக.
But actually chanting the holy names is more recommended in the modern age.
ஆனா நவீன காலத்துல பகவானுடைய நாமங்க திருநாமங்களை சொல்றது உச்சாரணம் பண்றது அப்படிங்கறதுதான் மிகவும் சிபாரிசு செய்யப்படுது.
Because if there are big temples, people may become envious and want to attack and steal everything.
ஏன்னா பெரிய கோயில் இருந்தது அப்படின்னா மக்கள் அது மேல பொறாமை அடைஞ்சு கோயில வந்து தாக்கி கோயில் வந்து திருடி போறது முயற்சி செய்வாங்க.
And to find enough people dedicated to keep up all the standards of deity worship is very difficult.
விக்கிரக வழிபாட்டினுடைய நிர்ணயிக்கப்பட்ட விதிமுறைகளை ஒழுங்கா கடைபிடிக்கிறதுக்கான நபர்களை கண்டுபிடிச்சு அத்தகைய நபர்கள் நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையை கிருஷ்ணருக்காக தியாகம் பண்ணி வர்றது அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு
Whereas chanting Hare Krishna is very easy and very effective.
ஆனா ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை உச்சாரணம் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப எளிமையானது, மிகவும் பயனடைக்கக்கூடியதும் ஆகும்.
people, they can't, you cannot go for darshan of Srinivas in Tirumala all the time. But you can be with the Lord all the time by chanting His holy names. So chanting is the best process for the Kali Yuga. But nevertheless, Srila Prabhupada built big opulent temples. Because Prabhupada recognized that unless he did so, people would not take this movement very seriously. It's very nice that all of you are coming here regularly. This is not a big opulent center of ISKCON. But nevertheless, you are coming regularly and you are eager to serve. Which means that you have come out of an understanding of what is the actual essence of Krishna consciousness. And it's expected probably that we should construct a large temple for ISKCON in Vellore at some point in time. And if we do so, we can expect that many more people will start to come. Because if there's a big arrangement, people think, oh, this is something very important. But big temple or small temple or no temple, the message is important. But people in the modern age are not very intelligent, and therefore they need some external manifestation to be attracted to. Of course, this is only part of the understanding, because again, the temple is meant for the glorification of the Lord and the service of the Lord. The temple has its own intrinsic transcendental significance. But most people cannot see or understand this. And they tend to judge a spiritual movement not by its philosophy, but by its the extent of its external show. So we may make an external show to attract people to come and gradually introduce them to the essence of understanding Bhagavad Gita as it is. But actually people are very dull headed in the modern age. The whole advertising industry is proof of how foolish people are. If people were not fools, the advertising industry could not exist. Take for instance Pepsi Cola. It has no food value whatsoever. Actually, it's harmful to health.
உணவு அப்படிங்கிற விதத்தை எந்த விதத்தையும் உதவி செய்யறது கிடையாது. உண்மையில அது நம்மளுடைய சரீரத்துக்கு தீங்கதான் விளைவிக்கக்கூடியதா தெரிகிறது.
It doesn't taste particularly nice as far as I remember last time I took it about 35 years ago.
நான் 35 வருஷத்துக்கு முன்னாடி அதை குடிச்ச போது அது ஒன்றும் அந்த அளவுக்கு நம்ம ருசியா கூட இருக்க கிடையாது குடிக்கிறதுக்கு.
And no one would buy it unless it was vigorously marketed.
யாருமே அதை வாங்க மாட்டாங்க அத பெரிய அளவுல விளம்பரம் பண்ணாத பட்சத்துல.
But that millions of people drink Pepsi Cola every day all over the world is testimony to the fact that people are stupid, and because they advertise it, people buy it.
கோடிக்கணக்கான மக்கள் உலகம் ஃபுல்லா ஒவ்வொரு நாளும் பெப்சி கோலா குடிக்கிறாங்க அப்படிங்கறதால என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா மக்கள் எல்லாரும் முட்டாள். ஏன்னா அவங்க இது விளம்பரப்படுத்துறாங்க அப்படிங்கிற காரணத்தினால அதை வாங்கி குடிக்கிறாங்க.
And people tend to believe whatever is shown on TV or put in the newspaper.
மக்கள் எதெல்லாம் டிவில காமிக்கறங்களோ செய்தித்தாள்ல போடுறங்களோ அத எல்லாத்தையும் நம்பக்கூடிய அளவுல இருக்காங்க.
Now in India there is so much propaganda for the sexual emancipation of women. For freedom. Liberation.
இப்ப பாத்தீங்க அப்படினா இந்தியாவுல பால் வித்தியாசம் பார்க்காம பெண்களுக்கு சுய சுதந்திரம் கொடுக்கணும் அப்படிங்கறத பத்தி நிறைய பேசிட்டு இருக்காங்க.
That before marriage and even after marriage they should be free to go here and there and have union with whoever they want.
திருமணத்துக்கு முன்னாடியும் திருமணத்துக்கு பின்னாடியும் அவங்க நினைச்ச இடத்துல நினைச்ச மாதிரி போய் யார் கூட எல்லாம் உடலுறவு கொள்ளணும் நினைக்கிறாங்களோ அவங்க கூட எல்லாம் உடலுறவு கொள்றதுக்கு அனுமதி கொடுக்கணும் அப்படிங்கிற விதத்துல போராடி இருக்காங்க.
And people think, yeah, this is a very good idea.
மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா இது நல்ல ஒரு கருத்து தானே நினைக்கிறாங்க.
Without considering that this is sinful.
அவங்க வந்து இது பாவகரமானது அப்படிங்கறத யோசிக்கிறது கிடையாது.
And it is it will cause disaster in human society as it has caused disaster in the Western world.
இது மேற்கத்திய நாடுகள்ல ஒரு பேரழிவை ஏற்படுத்தியது மாதிரியே இந்தியாவிலும் பேரழிவை ஏற்படுத்தும் அப்படிங்கறத யாரும் கருத்தில் கொள்றது கிடையாது.
And in fact the mass media is promoting this because it makes people more stupid and makes them better consumers.
செய்தித்தாள்கள் விளம்பரங்கள் வந்து ரொம்ப அதிகமா பிரச்சாரம் பண்றாங்க. ஏன்னா அவங்க மக்கள் எல்லாரும் முட்டாளர்களாக்கி அவங்க எல்லாரும் இந்த விஷயங்கள்ல நம்ப வைக்கிறாங்க.
But people are foolish and they cannot see what is in there for their actual self-interest.
தங்களுடைய உண்மையான நலனுக்கு எது முக்கியம் அப்படிங்கறத யோசிக்கக்கூடிய அளவுல மக்கள் இல்ல. அவங்க எல்லாரும் முட்டாளர்களாவே இருக்காங்க.
The philosophy of Krishna consciousness deals with the subtle principles of reality.
நம்மளுடைய வாழ்க்கையினுடைய உண்மை நிலையினுடைய சூட்சமான நிலவரங்களை நோக்கி கிருஷ்ண பக்தியினுடைய தத்துவம் செயல்படுது.
We cannot see the soul.
நம்ம ஆத்மாவை பார்க்க முடியாது.
Which is why foolish people do not believe in the existence of the soul.
இதனால முட்டாள் மக்கள் ஆத்மா இருக்கு அப்படிங்கறத நம்பறது கிடையாது.
But this propaganda that people should just enjoy their senses unrestrictedly, it kills the subtle, the ability to subtly understand, or to understand the, to intelligently understand the subtle principles of reality.
இந்த மாதிரி மக்கள் மத்தியில பிரச்சாரம் பண்றது அப்படிங்கிறது, அதாவது பௌதிக விஷயங்களை பிரச்சாரம் பண்றது அப்படிங்கிறது அவங்களுடைய புத்தியை கொன்று சூட்சம விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுக்கான அவங்களுடைய திறமையை முழுக்க முழுக்க அழித்து விடுது.
And thus without in a most foolish manner people think that gross sense gratification is in their own self interest.
மக்கள் முட்டாளா என்ன நினைக்கிறாங்க அப்படினா வெளியில இருக்கக்கூடிய புலனுணர்ச்சி தான் தங்களுடைய வாழ்க்கையினுடைய குறிக்கோள் அப்படின்னு நினைச்சிருக்காங்க.
And even if you try to explain to people how actually it's not, they can't understand because their intelligence is as developed as that of a donkey.
நீங்க மக்கள் கிட்ட உங்களுடைய சுய விருப்பம் இது கிடையாது அப்படின்னு சொல்லி விளக்க முயற்சி செஞ்சாலும் அவங்க அதை ஏத்துக்கிறதுல அவங்களால அதை புரிஞ்சு கொள்ள முடியறது இல்ல. ஏன்னா அவங்களுடைய புத்தியானது ரொம்ப மழுங்கி போய் ஒரு கழுதை போல ஆகிட்டது.
They may have MSc, PhD, but their attitude and outlook is like that of a donkey.
அவங்க ஒரு MSc பட்டம் வாங்கியிருக்கலாம், PhD பட்டம் வாங்கியிருக்கலாம், ஆனா அவங்களுடைய மனப்பான்மையும் கருத்தும் ஒரு கழுதையினுடைய எண்ணம் போலவே திகழுது.
I want sense gratification.
எனக்கு புல நிகழ்ச்சி வேண்டும்.
Let me enjoy.
என்ன அனுபவிக்கணும்.
His whole intelligence works on this principle.
அவனுடைய முழு புத்தியுமே இந்த கொள்கையின் அடிப்படையிலே செயல்படுது.
Therefore, they cannot understand higher principles. So many times we have the experience of preaching to people in a very logical way, but they just can't grasp it at all. Sometimes people ask, well, you see, Christianity, Islam, it's spreading so much. Or the different, like this Kalki avatar, Sai Baba, they have so many followers.
Kalki avatar, Sai Baba,
why?
Yeah.
Because they appeal to people's foolishness, not to intelligence. In so many years, we've experienced that we cannot preach to a Christian on an intelligent platform. Because they have taken God as our order supplier, one who supplies our sense gratification. And they are satisfied with a childish blind faith. That you just have to follow this and don't listen to anything else. Anything else is coming from Satan, which is someone who they imagine. So, philosophically, they don't have any philosophical basis. Or even if they have some philosophy, that it's developed from the foundation of very, very foolish ideas. A woman bit an apple, and because of that, the whole human society is suffering since time immemorial. And then God came and he was killed. God was killed for 3 days. And if you believe this, you live in heaven forever. And if you don't believe this, then the all-merciful God who loves you so much sends you to hell forever with no chance of ever coming out again. So there's no philosophy. But people like it because they don't have to think about anything and they just think, okay, I'll just believe and do whatever, you know, and God will bless my sense gratification. In America they say, God bless America. Well, why only America?
Yeah, America.
Because we're American.
Yeah, America.
But actually one cannot, though they may speak of God, they cannot even begin to understand it by this such a shallow approach. And their speaking of God is actually mixed with envy of Him. Because they want him to serve them by providing them with sense gratification. So the actual dharma of the jiva is that of service to the Lord, recognizing him as the supreme enjoyer. It shouldn't require much intelligence to understand. We are small, he is great, we should serve him for his pleasure. So this distribution of Bhagavad Gita as it is certainly having its effect. It must be accompanied by promotion of the chanting of the holy names of Krishna. This chanting will help to purify the atmosphere so that people can accept this philosophy. And when they accept this philosophy, then they should chant Hare Krishna. So we have a lot of work to do in promoting this Krishna consciousness. Promote it means that we have to ourselves become Krishna conscious. By actually taking this understanding of bhakti to our hearts, giving up all false pride and developing a very strong service attitude, chanting the holy names, serving the Lord and His devotees, and helping to promote this Krishna consciousness. This will help us also to become Krishna conscious. Unfortunately, we are also products of Kali Yuga. Prayanalpayasa sabhya kalavasmin yuge janaha mandasu mandamateyo mandabhaga yupadutaha. Right, to give the translation.
Kali Yuga Patina Bina Makal Elar Nido Manta Buddhi Vulayavla Kurevana Ayi Vulayavlaavu Manta Kurevana Durudishta Sarikavu Tigalavlaavu.
So, we are all unfortunate.
Nama Elarame Durudishta Sarikavu.
Our minds are disturbed. Any small thing we become disturbed. We have less intelligence. We're unfortunate. This Krishna conscious movement is meant to make us fortunate. Sometimes we see, even after having the good fortune of coming to Krishna consciousness, still our mind is so disturbed. And though we know we should act as a devotee, we don't. We should go on with this Krishna conscious process and become purified. Engage in Sankirtan Yajna. This is purifying. Means chanting the holy names ourselves and inducing others to chant also.
அப்படின்னா என்னன்னா நம்மளும் ஹரே கிருஷ்ணன் மகாமந்திரத்தை உச்சாரணம் பண்ணி மற்றவங்களையும் இந்த உச்சாரணத்தை ஈடுபடுத்துறது.
Distributing these books.
இந்த புத்தகங்களை விநியோகம் பண்றது.
They definitely have their effect. Although I was saying that most people, they're not very intelligent. But still we find that there are enough people who are sincere, who are taking these books and appreciating the content of them.
அதே சமயத்தில் நம்ம பார்க்கிறோம், இந்த புத்தகங்களை மும்மரமா எடுத்துக்கக்கூடியவர்களும் இதுல இருக்கக்கூடிய விஷயங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களும் அதை பாராட்டக்கூடியவர்களும் நிறைய பேர் இருக்கிறதையும் நம்ம பார்க்கிறோம்.
And their lives are changing by reading these books.
இந்த புத்தகங்களை படிக்கிறது மூலமா அவங்களுடைய வாழ்க்கை மாறிக்கொண்டுள்ளது.
So please help to distribute these books.
அதனால தயவுசெய்து இந்த புத்தகங்களை விநியோகம் பண்றதுக்கு உதவி பண்ணுங்க.
And let us live by them. By always remembering Krishna. By always chanting His holy names. And in this way prepare ourselves to go to Krishna. So thank you very much all for coming. Please keep on coming. And by coming here, you will go to Golok. This atmosphere here, even though it's a rented room in a bazaar of Vellore, but the atmosphere should be just like that of Golok Dham.
நம்ம வாடகைக்கு எடுத்திருக்கக்கூடிய இடமா இருந்தாலும் இங்க இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்து ஓடோட கிராமத்துல இருக்கக்கூடிய சூழ்நிலையை ஒத்திருக்கணும்.
Where everyone who comes is simply interested in serving the Lord and glorifying Him.
அதாவது இங்க வரக்கூடிய எல்லாருமே பகவானுக்கு சேவை பண்றதையும் பகவான புகழ்றதையும் விருப்பம் மட்டுமே விருப்பம் கொண்டவர்களா இருக்கணும்.
So let us create that atmosphere by our enthusiastic serving mood.
நம்ம கிட்ட இருக்கக்கூடிய உற்சாகமான சேவை மனப்பான்மை மூலமா நம்ம அத்தகைய ஒரு சூழ்நிலையை உருவாக்குவோமாக.
ஹரே கிருஷ்ணா. எனி க்வெஸ்சன்?
ஏதாவது கேள்வி இருக்கா?
ஆ எஸ்.
பொறாமன்றது எதாவது வருது, அவனால பக்தி பண்ண முடியல.
Why does one has envy?
பக்தி பண்ண முடியாதனால வருது.
அப்புறம் வேற? Is it coming because they are not able to do devotion?
By nature we all love Krishna.
நம்ம உண்மையான இயற்கை பிரகாரம் நம்ம எல்லாருமே கிருஷ்ணர் மேல அன்பு செலுத்துறோம்.
But when we don't recognize that we're meant to love Krishna, that love of Krishna becomes transformed into envy.
Nama Krishna anbu selathirathu purikkamavargal apringada nam eppo purinjikama irukkomo appo Krishna mele irukkuri anda anbu adu poramaya thiribadai.
Instead of thinking I should serve Krishna, we usually think I should be the enjoyer.
Krishnarku seva pananum apdi na nenikkaradhu badila
Then when we see others are enjoying or they're inhibiting our enjoyment, we become envious of them.
அதே சமயத்துல மற்றவங்க அனுபவிக்கிறதையும் நம்மளுடைய அனுபவத்துக்கு மற்றவங்க தடையா இருக்கும் பட்சத்திலையும் நம்ம அடுத்தவங்க மேல பொறாமையா
இருக்கும். So yes, the root cause of all anarthas or unwanted contaminations within the heart is lack of love of Krishna.
நம்மளுடைய தேவையில்லாத எல்லா கலங்கங்கள் அதாவது அனர்த்தங்கள் எல்லாத்துக்கும் மூல காரணமா இருக்கக்கூடியது கிருஷ்ணரை நம்ம அன்பு செலுத்தாம கிருஷ்ணர் மீது நம்ம அன்பு செலுத்தாம இருக்கிறது தான்.
So let us all chant Hare Krishna.
அதனால நம்ம எல்லாரும் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை உச்சாரணம் பண்ணுவோம்.
And engage sincerely in the service of Krishna.
கிருஷ்ணருடைய சேவையில ரொம்ப மும்முரமா ஈடுபடுவோம்.
And pray to Krishna.
கிருஷ்ணர் கிட்ட பிரார்த்தனை பண்ணுவோம்.
And gradually we shall become purified.
Padi padiya ma thoomi adaiva.
So, we'll finish there. We can chant Hare Krishna for a few more minutes.
Namo Hare Krishna, Hare Krishna, Hare Krishna.